கனிவின் சிகரமான கிழவையின் கணவனோ உபைதுல்லாவின் பணியாள். அவனின் மகனோ ஒரு பேராசை பிடித்த பேய்க்குணம் படைத்தவன். அவனை கிழவி எச்சரிக்க மறந்துவிட்டார். அதன் பலன், அவன் ஓடோடி சென்று உபைதுல்லாவிடம் முஸ்லீம் தம் வீட்டில் இருக்கும் விஷயத்தை கூறிவிட்டான். உடனே ஊதாரி உபைதுல்லாவும் அவனுக்கு பொற்காசுகளும் விலை மதிப்பற்ற ரத்தனங்களையும் வெகுமதிப்பாக தந்தான். அதன் பின் தம் படைவீரர்களை அழைத்து தவ்வாவின் வீட்டை முற்றுகையிட்டு முஸ்லீமை கைது செய்யுமாறு ஆணையிட்டார். அதன்படி பலன் ஒரு வீரர்கள் ஆயத்தமாயினர். அதே சமயம் இங்கு தவ்வாவின் வீட்டில் கண்ணயர்ந்த முஸ்லீம் அவர்கள் கண் திறந்து பாய்த்த போது கிழவியானவள் தன் அருகே விசிறி வீசிக்கொண்டு தம் களைப்புக்கு குளிமையூட்டிக் கொண்டிருந்தார். அது கண்டவுடனே எழுந்து உட்கார்ந்த முஸ்லீம் அவர்கள் அக்கிழவிக்கு நன்றி கூறியபடியே முகம் கைகால்கள் கழுவ குளிர்ந்த நீர் கொண்டுமாறு கூறினார். மூதாட்டியும் முக மகிழ்வுடன் ஓடிப்போய் நீர் கொண்டு வந்து தந்தார். அதை பெற்றுக்கொண்ட முஸ்லீம் அவர்கள், அம்மா, நான் தொழுகும் போது என் கண்முன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் அலியும் தோன்றி, உனக்காக நாங்கள் சொர்க்கத்தின் வாசலில் காத்து கொண்டுள்ளோம், எங்களோடு சொர்க்கத்தில் வந்து சேர்ந்து கொள் என்று கூறி சென்றார்கள் என்று கூறினார். அதன் பின் கிழவி தந்த நீரால் முகம் கைகால் அலம்பிக் கொண்டு ஒரு சிறு ரொட்டி துண்டும் சிறிது பாலும் அறிந்துவிட்டு தமது இரவு தொழுகையை நிறைவேற்றச் சென்றார். இரவின் பெரும்பகுதி நேரத்தை இறை தியானத்திலேயே கழித்துக் கொண்டிருந்த போது குதிரைகளின் குழாம்படி சத்தங்கள் கேட்டன. உடனே தமது அதிகாலை தொழுகையை வெகு சாந்தமாக முடித்துக் கொண்டார். அதற்குள் மேலும் சில குதிரை வீரர்கள் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொண்டனர். சிலர் வீட்டின் கதவுகளையும் தகர்க்க முற்பட்டனர். உடனே தமது அங்கியை அணிந்து கொண்டு தமது உடைவாளை உருவிக்கொண்டு திடீரென்று வெளியே குதித்தார். அங்கு சுமார் 500 வீரர்களுக்கும் அதிகமாயிருந்தனர். காரணம், ஹாசிம் குலத்தவரின் வாழ் மகிமை உலகறிந்த ஒன்று. ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. எனவேதான் உபைதுல்லா அத்துணை படைவீரர்களையும் அனுப்பியுள்ளார். முஸ்லீமை கண்டதும் ஒழுங்கற்ற முறையில் அத்துணை வீரர்களும் உரக்க கத்தியபடியே அவர் மேல் பாய்ந்தனர். அஷாசின் மகன் முகமத் என்பவரின் தலைமையில் கீழ் அக்குதிரை வீரர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். உடனே முஸ்லீம் அவர்கள் தமது வாளை சுழல் முறையில் வீசி தன்னை யாரும் நெருங்க வண்ணாம் பார்த்து கொண்டு முன்னேறினார். துணிவுடன் அவரை நெருங்கிய வீரர்களின் தலைகள் நூற்று கணக்கில் உருள ஆரம்பித்து இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. எனவே படைத்தலைவன் முகமத் 3 முறை வேறு வேறு படைகளை அனுப்புமாறு உபைத்துக்கு செய்தி அனுப்பினார். 3 முறையும் பல வீரர் அணிகள் தருவிக்கப்பட்டு முஸ்லிம் அவர்களை நோக்கி ஏவப்பட்டன. ஆனால் முஸ்லிம் அவர்கள் கூஃபா வீரர்களை கண்டே இராத சுழல் வீச்சை உபயோகித்து தாக்கியதால் அவரை நெருங்க அனைவரும் பயந்தனர். நெருங்கியவர்கள் நாசமாய்க் கொண்டே வந்தனர். இது கண்ட உபை உடனே படைத்தலைவனுக்கு ஒரு ஓலை அனுப்பினான். அதில், முட்டாள்களே, இத்துணை பேரும் சேர்ந்துமா ஒரு வீரனை பிடிக்க முடியவில்லை என்று கேட்டிருந்தார். இக்கடிதம் கண்ட படைத்தலைவன் எழுதிய பதில், யாரோ வழிப்போக்கனுக்கு வலையிட்டு பிடிக்க எங்களை அனுப்பவில்லை. வையம் தோன்று முன்பிருந்தே வாளோடு தோன்றி வாழ்வெல்லாம் வாளை சுழற்றி வையமெல்லாம் வெற்றி முரசு கொட்டிய ஹாசிம் குளத்து சிங்கத்தை பிடிக்க அனுப்பியுள்ளீர்கள் என்பதை நேரில் வந்தால் கண்டுகொள்ளலாம் என்று பதில் அனுப்பியிருந்தான். இப்படி வீர ஆவேசத்தோடு போராடும் முஸ்லீமை நேரடியான தாக்குதலால் வெற்றி கொள்ள முடியாது என உணர்ந்த படைத்தலைவன் தம் நஷ்டத்தை தவிர்க்க மறவர் தர்மம் ஏற்காத மாசு நிறைந்த வழிகளை கடைபிடிப்பது பற்றி யோசிக்கலானான். முடிவில் உமையாக்களின் கடைசி ஆயுதமான தந்திரத்தை உபயோகப்படுத்தினான். சிலர் கூரைகளின் மேல் ஏறி கனல் கக்கும் தீப்பந்தங்களை முஸ்லீம் அவர்கள் மீது வீசினார்கள். இதனால் அவரின் முகமும் உடலும் கருகி போயின. இது போர் தர்மத்துக்கு விரோதமானது. ஆனாலும் வெகு ஆவேசமாக தாக்க ஆரம்பித்தார். இதை கண்டவின் தீப்பந்தம் எரிவதை நிறுத்திவிட்டு அக்குள்ளநரி கூட்டம் ஒரு பெரும் குழியை வெட்டி வேக வேகமாக அதை குச்சி தடுக்குகளால் மூடி தரையோடு தரையாக செய்துவிட்டு முஸ்லீம் அவர்களை வெகு தந்திரமாக அக்குழியின் பக்கம் சண்டையிடுமாறு வகை செய்து விரட்டினர். சூது அறியாத அப்பெருமகனார் தம் எதிரிகளை தாக்கிக் கொண்டே அக்குழியிலிருந்த பாதையில் முன்னேறினார். உடனே எதிரி கூட்டம் விலகிக் கொண்டது. இது கண்ட முஸ்லீம் அவர்கள் தம்மை பாதுகாக்க தப்பி ஓட முற்பட்டார். அந்தோ பரிதாபம், குதிரையுடன் கூலியின் உள் வீழ்ந்தார். அதல பாதாளத்தில் அவர் தலைகீழாய் விழும்போது உடைவாளும் கை தவறி விழுந்தது. உடனே எதிரிகள் எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி முஸ்லீம் அவர்கள் மீது பாய்ந்து சங்கிலிகளால் பிணைத்தனர். மயங்கி கிடந்த அவரது உடலை தெருவினில் இட்டு வீதி வீதியாய் இழுத்துக் கொண்டு உடலெல்லாம் ரத்தமிடிய உபைதுல்லா முன் நிறுத்தினர். கோபம் கனல் தெறிக்க அவரை உற்று நோக்கிய உபை ஒரு கோப்பை நீர் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். நீர்கோப்பையை முஸ்லீம் அவருக்கு தருமாறு ஆணையிட்டார். அதை பெற்றுக்கொண்ட முஸ்லீம் அவர்கள் கோப்பை நீரை குடிப்பதற்காக தம் வாய் அருகே கொண்டு சென்ற போது அக்குளிர்ந்த நீர் முழுவதும் இரத்தமாக மாறிவிட்டது போல் கண்டார். இப்படி மூன்று முறை முயன்றும் மூன்று முறைகளும் அப்படியே காட்சியளித்தது. உடனே முஸ்லீம் அவர்கள் தமது இறுதி நாளை உணர்ந்து கொண்டார். அவர் மனசாட்சி பேசியது, முஸ்லீம், உன் பங்கு ரிசக் இனி உலகில் அணுவளவும் இல்லை என்று கூறியது போல் இருந்தது. உடனே கோப்பை நீரை அது கொண்டு வந்த வீரனிடமே தந்துவிட்டு தமக்கு நீர் வேண்டாம் என்று கூறினார். அதன் பின் அங்குள்ள வீரன் ஒருவன் முஸ்லீமை பார்த்து, எனக்கும் உனக்கும் அமீரான உபைதுல்லாவுக்கு நீர் சலாம் சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டினான். அதற்கு முஸ்லீம் அவர்கள், எனக்கு அமீர் ஹுசைனே தவிர அவரை தவிர யாரையும் நான் எனக்கு அமீராக கருதுவதில்லை என்று பதிலளித்தார். அதற்கு உபைதுல்லா, நீ வணங்கினாலும் வணங்காவிடிலும் உன் தலை இன்று எடுக்கப்படும் என்றார். முஸ்லீம் அவர்கள், உன் போன்றோனிடம் அதை தவிர எதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று துணிச்சலாக பதிலளித்தார். உடனே கடும் கோபம் கொண்ட உபைதுல்லா, தளபதி, இவனை ஓர் உயர்ந்த உச்சிக்கு கொண்டு போய் தலையை எடுத்து விட்டு உடலை வீசி எறியுங்கள். ஊரின் நடுமத்தியில் நாலு பேர் காணுமண்ணம் இதை செய்யவும். இனிமேல் இமாம் ஹுசைனை ஆதரிப்பதால் ஏற்படும் பலனை ஊரார் காணட்டும் என்றார். உடனே முஸ்லீம் அவர்களை வீரர்கள் அவையிலிருந்து வெளியே கொண்டு வந்த போது வெளியே கூடியிருந்த மக்களை பார்த்து, முஸ்லீம் அவர்கள், உங்களில் யாராவது குறைசி குலச்சை சார்ந்தவனா என்றார். உங்களில் யாராவது குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் உள்ளீரா? நான் சில ரகசியங்களை கடைசியாக கூறி போக வேண்டும் என்றார். உடனே ஒருவன் ஓடோடி முன்வந்து நின்றார். நானும் குறைசி குலத்தை சார்ந்தவன், நீ என்ன கூற விரும்புகின்றாய் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்றார் உமர் பின் சாத். அதற்கு முஸ்லிம் அவர்கள், நான் இமாம் ஹுசேனுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளேன். அதில் கூஃபாவில் நமது கொள்கைகளை இஸ்லாமியர் அனைவரும் ஏற்று நமது மார்க்கப்படி செயல்படுத்த இருக்கிறார்கள். கூஃபா மக்களிடம் நமது கொள்கைகள் வெற்றி நடை போடுகிறது. இங்கே தூய தீனுக்கு மிகுந்த வரவேற்பு ஆதரவும் இருக்கின்றது. உடனே புறப்பட்டு கூஃபா வந்து மார்க்க சேவைகளை ஆற்றுமாறு கோரி எழுதியிருந்தேன். ஆனால் இங்கு நிலைமை மாறிவிட்டதால் என் அருமை குறைசி மகனே, நீ தயவு செய்து இமாம் ஹுசேனுக்கு செய்தி அனுப்பி முஸ்லீம் அவசரப்பட்டு தீர ஆலோசிக்காது அனுப்பிய செய்தி, எனவே அதன்படி கூஃபாவுக்கு வர வேண்டாம் என கேட்டு செய்தி ஒன்றை அனுப்பிவிடு. இதை உன்னிடம் நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். அதற்கு உமர் பின் சாத், உன்கதியே அவரும் அடைவதைக்கான வெகு ஆவலாய் உள்ளோம். அதனால் அவர் வருவதை தடை செய்ய நான் தயாராயில்லை என்றான். இதற்கு முஸ்லீம் அவர்கள், சரி, ஆண்டவன் நாடியபடியே நடக்கட்டும். நான் கூஃபா மக்களுக்கு 100 பொற்காசுகள் கடன்பட்டுள்ளேன். எனவே என் உடைவாளையும் குதிரையையும் விற்று அக்கடனையாவது கட்டிவிடுங்கள் என்றார். அதற்கு உமர் பின் சாத், முடிந்தால் முயற்சி செய்கிறோம் என்றார். முஸ்லீம் அவர்கள், என்னை சிறச்சேதம் முடிந்ததும் புதைத்து விடுங்கள் என்றார். அதற்கு உமர் பின் சாத், என்று நாங்கள் அதை விரும்புகின்றோமோ அன்று அதை செய்கின்றோம். இதன் பின் முஸ்லீம் அவர்கள் மௌனமாய் வீரர்கள் இழுத்த போக்கில் போகலானார். அவரை நகரத்தின் நடுமத்தியில் அமைந்த ஓர் உயர்ந்த மாடி வீட்டின் மேல் ஏற்றினார்கள். கைகள் கால்கள் இரண்டையும் இணைத்து கட்டினார்கள். அதன் பின் படைத்தலைவன், உம் தலையை கொய்து வரும்படி மன்னர் ஆணை, அதனால் தலையை வெட்டுவதற்கு வாட்டமாக குனிந்து நிற்கவும். அதற்கு முஸ்லீம் அவர்கள், வீரனே, உன் தலைவன் ஆணையின் தலையை மட்டும் கொண்டு வருவது, அதை விட்டுவிட்டு என் உடலை கொண்டு போனால் அவன் ஆணையை நீ மீறிய குற்றத்திற்கு ஆளாவாய். அரசன் ஆணையை அணுவளவு மீறினாலும் அவன் உன்னை சும்மா விட மாட்டான் என்பதால் தானே நீ இவ்வளவு ஜாக்கிரதாய் செய்கிறாய். அதே போல எனக்கும் ஒரு அரசன் அல்லாஹ் என்ற பெயரில் உண்டு. அவன் தந்தருளிய இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி நான் நடக்காவிடில் நாளை அவனுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். என் கொலைக்கு நானே உதவுவது தற்கொலைக்கு ஈடானது. இஸ்லாமிய சட்டப்படி தற்கொலை ஒரு மன்னிப்பே அற்ற மாபெரும் பாவம். உங்கள் கொலைக்கு குனிந்து நானே வலிய துணை புரிந்த பாவம் என்னை சாரும். எனவே நான் குனிய மாட்டேன், மாறாக நிமிர்ந்தே நிற்பேன். உங்களுக்கு எது செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு போவதும் செய்யாமல் போவதும் உங்களை பொறுத்த விஷயம். நான் என் மார்க்க சட்டப்படி தலை நிமிர்ந்தே நிற்பேன். அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய வாளை முஸ்லிம் அவர்களின் கழுத்தருகே வீசினார்கள். வீர மகனின் தலை வீசி எறிந்தது போல் தரையில் கீழே விழுந்தது. சடலம் தரை சாய்ந்தது. உடலை வீதியில் வீசினார்கள். தலையை உபைதுல்லாவிடம் அனுப்பினார்கள். அவர் அணியின் தலையையும் முஸ்லிம் அவர்களின் தலையையும் யஜீதுக்கு தமது அன்பு காணிக்கையாக அரச ஆணைப்படி ஆடும் அடிமகனாக கருதி அனுப்பி வைத்தார். பின்னர் முஸ்லிம் அவர்கள் உடலை தெருவெல்லாம் இழுத்துக்கொண்டே, யார் யார் ஹுசைனுக்கு ஆதரவு காட்டினாலும் இந்த கதிதான் கிடைக்கும் என வீரர்கள் கூவியபடியே கூஃபா முழுவதும் வலம் வந்தனர். பின்னர் உபைதுல்லா முஸ்லிமின் இரு மகன்களையும் இருவரையும் தேடிப்பிடித்து இதே கதிக்கு அவர்களையும் ஆளாக்கினார். அவர்கள் இருவரும் ஹாரிஸ் என்பவரின் வீட்டில் ஒளிந்திருந்தனர். ஆனால் பேராசை பிடித்த ஹாரிஸ் பணத்தாசையால் காட்டி கொடுத்து பாவத்துக்கு ஆளானான். பாவம் பாலும் பிஞ்சுகள் இதே கதிக்கு உள்ளாகி இப்பரகதியை அடைந்தனர். இவர்களுக்கும் முஸ்லிம் ஹனி போன்றோருக்கும் இறைவன் மறு உலகில் மகத்தான பேரருள் புரிய நாம் இறைஞ்சி கேட்டுக் கொள்ளுவோம். ஷஹீதான பல சரித்திர நுணுக்கங்களில் இந்த சரித்திர ஆதாரம் மிகுந்த இக்கதைக்கு நாம் தேடிக்கொண்ட கரு, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஈட்டி முனையில் நிறுத்தப்பட்ட போதும் கூட ஈமானை இழக்காத வீரர்களின் வரலாற்று புகழ்மிக்க இந்த சரித்திர ஆதாரங்களை நான் தொகுத்தெடுத்த அதற்கு ஆதாரமான கித்தாபுகள் சிலவற்றை இங்கே குறிப்பிட்டு விடுகிறேன். 1642 அலெக்ஸ் ரோஸ் லண்டனிலிருந்து அல் குரான் ஆஃப் மொஹம்மட் என்ற புத்தகத்திலும், ரிலிஜன் அண்ட் மேனர் ஆஃப் மொஹம்மடன்ஸ் ஜோசப் ஃபிட்ஸ் எக்ஸான்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் சாரசின்ஸ் பை எஸ் ஓக்லே லண்டன் இன் 1708 Four Treaties by Reland and Others, London, 1712. Abu Fida, translated into Latin by J. Gangini, London, 1723. Mohammedanism, explained Joseph Morgan of London, 1723. Life of Mohammed, Count Bovelle Nivellian, translated by London authorities on 1731. Translation of Quran and Preliminary Discourse by G. Sale of London, 1734. Reflection on Mohammedanism, Anon, London, year 1785. The Morality of the East, extracted from the Quran, Anon, written by Anon, London, 1766. Roman Empire, written by E. Gibbon, of London, year 1776. The Quran and the History, translated by Saveri in the year 1782. Bampton Lectures, Reverend J. White of Oxford University in the year 1784. The Hidayat, translated by C. Hamilton of London, 1791. The Rise of Mohammed, accounted for N. Alloch of London, 1796. Life of Mohammed, Anon, Written, London, 1799. இவ்வகை புத்தகங்களை கொண்டு இதனுடைய ஆதாரங்களை தொகுத்து வகுத்து எழுதியுள்ளோம். இந்த ஆதாரங்கள் பல பல்கலைக்கழகங்களில் இன்றும் படித்து உணரப்படுகின்றது.